தேவனுக்கு அருவறுப்பானவைகள்.
ஸ்பிரிட் ஆஃப் விட்ச்கிராஃப்ட், மந்திரவாத ஆவி, சாத்தானினுடைய தீய செயல்களை நாம் அறியாதவர்கள் போல கவலையினமாய் இருக்கலாகாது என்று வேறும் கூறுகிறது. We are not ignorant of his devices. அவருடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அதாவது தேவன் சொல்கிறான், எதிரியை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டும், அவன் எவ்விதத்திலே கிரியை செய்கிறான், எப்பொழுது கிரியை செய்வான், என்ன வழிகளை எடுக்கிறான் என்று அறியாமல் இருந்தால் ஒரு தனிப்பட்ட சகோதரன் அல்ல ஒரு குடும்பம் சபை இவர்கள் அவனுக்கு எதிராய் போராடி அவனுடைய சதி திட்டங்களை முறியடிக்க முடியாது. சோ சாத்தானினுடைய தீய செயல்களை மூன்று பிரிவாக பிரிக்கலாம், மூன்று முக்கியமான சொற்கள் அதுக்கு கொடுக்கலாம். முதலாவது ஆங்கிலத்திலே டிவினேஷன், இரண்டாவது சாசரி, மூன்றாவது விட்ச்கிராஃப்ட். டிவினேஷன் என்று சொன்னால், டிவினேஷன் என்கிற பகுதி அறிவு பகுதி. சம்திங் இஸ் ரிவீல்ட், ஏதோ ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது சாத்தானின் ராஜ்யத்திலே இருந்து. இதற்கு கீழ் சில உதாரணங்களை சொல்கிறேன். குறி சொல்லுவது அல்லது சாஸ்திரம் கேட்பது, அஞ்சனம் பார்ப்பது, மறைவாக இருக்கும் சில காரியங்களை ஒரு அசுத்தாவை குறி சொல்லும் ஆவி வெளிப்படுத்துகிறது அந்த மனுஷனுக்கு, அதற்கூடாக அது கிரியை செய்கிறது. இரண்டாவது பகுதி சாஸ்திரம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே பொருட்களை உபயோகித்து அதன் மூலமாக சாத்தானின் ராஜ்யம் தன்னுடைய வல்லமையை அனுப்பி ஜனங்களை கட்டுக்களுக்குள்ளாய் வச்சிருக்கிறது. பொருட்கள், உதாரணமாக சொருபங்கள், தகடுகள், மந்திரிச்ச கயிறுகள், கூடுகள், இன்னும் பலவிதமான பொருட்கள் நாங்கள் ஜனங்கள் உபயோகிக்கும் பொருட்கள், சாம்பல்கள், இறந்தவர்களின் சாம்பல்கள், இப்படிப்பட்ட பல பொருட்கள் மூலமாக பிரேஸ்லெட்ஸ், மந்திரிச்ச பிரேஸ்லெட்ஸ், காலில் கட்டுவார்கள் அல்லது கையிலே ஒரு கை கடிகாரத்தின் ஸ்ட்ராப்பை போல இருக்கும், வெள்ளியில அல்லது ரோல் கோல்டு அல்லது தங்கச்சிலையே. சாதாரண காரியம் அது ஒன்றுமில்லை, ஆனால் அது சாத்தானின் வல்லமையினாலே செய்து கட்டப்பட்டால் அவர்கள் கட்டுகளுக்குள்ளாயிருப்பார்கள். இன்னும் இந்த சோசரை பொருட்களினூடாக இந்த பகுதியிலே இசைகளும் வருகிறது, ராக் அண்ட் ரோல் மியூசிக். அநேகமாக அதை ஒத்த நடனங்கள், வாட் இஸ் இட், டான்ஸ், பிரேக் டான்ஸ் அண்ட் ராக் அண்ட் ரோல் டான்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் த டெவில் யூசஸ், இவைகளை பிசாசானவன் உபயோகித்து அவர்களை கட்டுக்களுக்குள்ளே வச்சிருக்கிறான். எத்தனையோ பேர் இந்த இசைகளால், இந்த ரக் அண்ட் ரோல் மியூசிக் இசைகளால், இந்த நடனங்களால் பிடிபட்டு கட்டுக்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவண்டை வர முடியாது. மூன்றாவதாக அந்த பகுதி விட்ச்கிராஃப்ட், மந்திரவாதம். இந்த பகுதிதான் அடக்கி ஆளும் ஒரு சக்தி, த டாமினேட்டிங் ஃபோர்ஸ், அடக்கி ஆளுவது. தனியாக ஒரு ஆள் இன்னும் ஒருவரை அடக்கி ஆளுவது, தன்னுடைய விருப்பத்தை அவர் செய்யத்தக்கதாய் அவரை தூண்டுவது, பலாத்காரம் பண்ணுவது, பலவந்தம் பண்ணுவது. யூ அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் இந்த மூன்றாவது பகுதியிலே. இது சொற்களினூடாக, ஒருவேளை அது சாப சொற்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது குறி சொல்லி அதை அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு சொல்லி பலவந்தம் பண்ணுவது. வேதாகமத்திலே மனுஷனுடைய சித்தத்தை தேவன் கௌரவித்து மதிக்கிறார். அவன் தான் தெரிந்தெடுக்கும் காரியத்தை தம்முடைய சித்தத்தோடு சேர்ந்து அதை எடுத்து அவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனால் மனுஷன் தன் சொந்த சித்தத்தில் போய் விழுந்தான் இல்லையா? தேவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் இன்னும் ஒரு மனுஷனுடைய சித்தத்தை ஆள முடியாது, அதிகாரம் இல்லை. புருஷன் மனைவியை அதிகாரம் செலுத்தி ஆள முடியாது. நான் சொன்னதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதே வழியிலே மனைவி கர்த்தருக்குள்ளாக எல்லா காரியங்களிலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேத வசனத்துக்கு முரண்பாடாய் இருக்கும் காரியங்களில் தான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்போ அல்லது தூக்கி எறிந்து பேசியோ மரியாதை இல்லாத விதத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. மிக தாழ்மையாக புருஷனிடத்திலே சொல்ல வேண்டும், கர்த்தருடைய விஷயம் இது, கர்த்தருடைய வசனத்திலே தயவு செய்து என்னை விட்டுக் கொடுங்கள், நான் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லி அதை தொடர்ந்து அதற்கு கீழ்ப்படியலாம் தேவனுடைய வசனத்துக்கு. மனைவி புருஷனை அடக்கி ஆள முடியாது எந்த விதத்திலும். பிள்ளைகள் பெற்றாரை அடக்கி ஆள முடியாது. அறுவழியிலே பெற்றார்களும் பிள்ளைகளை அடக்கி ஆள முடியாது. ஒரு பிள்ளை சொன்னால் நான் நினைத்ததைத்தான் செய்வேன் என்று பெற்றாரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, ஒரு சகோதரி ஒரு மெய்ப்பெண்ணுடைய ஒரு மகள் குமாரத்தி, அவள் பலவிதமான சிற்றின்பங்களை கண்டு அவருடைய பாடசாலையிலே அதனால் இழுபட்டு அந்த வாழ்க்கையை ருசிக்க ஆசைப்பட்டு என்ன செய்தால் ஒரு நாள் சாப்பிடத்தில் வந்து நான் காரியம் சொல்ல வேணும் உங்களிடத்தில், நான் என் வழியிலே போகிறேன் சடுதியா, என்னை நீங்கள் ஒரு நாளும் வச்சு பார்த்ததுக்காக நன்றி. சடுதியா எப்படி விசுவாசிக்கிறீங்க செய்வான் பிள்ளைகளின் மனதிலே. ஆனால் உடனே எங்களுக்கு துக்கம் வந்து நாங்கள் உடனே அதுக்கு பதிலாக ஏதாவது தடுமாறி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த மெய்ப்பன் என்ன செய்தார், சரி நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் நீங்கள் போங்கள். அந்த ராத்திரியிலே அவள் அந்த சொற்பனத்தை கண்டாள். மிக அழகான வர்ணங்கள் பூட்டிய விளக்கள் பூட்டிய ஒரு இடம் இருக்கிறது, பெரிய ஒரு கட்டிடம். இன்னும் ஒரு இடத்திலே வெள்ளை வர்ணங்கள் தான், வெள்ளை நிறமுள்ள விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் பிரகாசிக்கிறது. ஆனால் ஒருவர் வந்து இவளை அழைத்து கொண்டு போகிறார் இந்த வர்ணங்கள் பூட்டிய அந்த கட்டிடத்துக்கு. வர்ணங்கள் விளக்குகள் வெளிச்சம் மிக அழகாக இருக்கிறது. அது கிட்டே போக 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 அருகில போனதுக்கு பிறகு தன்னை அழைத்துக் கொண்டு போனது சாத்தான் என்பதை அறிந்து கொண்டார். அந்த காலையிலே அவள் அனுப்பி சொன்னாள், நான் இனிமேல் அந்த எண்ணத்தை நான் கைவிட்டேன் என்று சொல்லி. சித்தத்தின் மேல் ஆளுகை செய்ய முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷனுடைய சித்தம் ஒரு அற்புதமான ஒரு காரியம். எவருக்கும் அதிகாரம் இல்லை ஆளுகை செய்வதற்கு, எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த மந்திரவாதம் என்கிற பகுதியிலே எவராகுதல் இன்னும் ஒருவரை ஆளுகை செய்தால் அடக்கி ஆண்டால் பலவந்தம் பண்ணினால் அதற்கு பின்னாலே அநேகமாக நின்று கிரிகை செய்யும் அந்த தீய சக்தி பிசாசுடைய ராஜ்யம் மந்திரவாதம். அதனாலே இப்பொழுது தாய் அல்லது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை என்ன இந்த காரியம் நீ கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழி நடத்தினால் அவர்களுக்கு பின்னால் மந்திரவாதம் இல்லை. அல்லது அந்த பிள்ளையை கண்டித்தால் அது மந்திரவாதம் இல்லை. ஏன், அது செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு வயது காலகட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்திலே வழி நடத்த வேண்டியது, பெரம்பை கையாள வேண்டியது. அதனாலே குழப்பமடையாதீர்கள், அவர்கள் அவர்கள் வழியை பார்க்கட்டும் என்று சொல்லி நோனோ. அல்லது பிள்ளைகள் சொல்லக்கூடாது, பாத்தீங்களா அம்மா நீங்கள் என்ன இது செய்யும்படிக்கு சொல்லுகிறீர்கள், அதுபடியால் உங்களுக்கு பின்னால மந்திரவாதத்தினாவே இல்லை. அப்படியாக என்ன வச்சு உன்னை கொண்டு போய் சொலைக்கும், மிக கவனமாயிரு. இது கடைசி காலம். முதலாம் கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் 14 வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவம், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அறிய முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அவிசுவாசி அவனுக்கு எல்லாம் பைத்தியமாய் தோன்றும். அவர்களுக்கு விளங்காது. எதற்காக நீங்கள் இந்த காலையிலே வந்து வேறு வாக்கியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் மிக ஆவலோடு என்று எங்கள் அநேகமானவர்கள் அவர்களுக்கு தெரியாது. யாக்கோபினுடைய புத்தகம் 3:14-15 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களேயானால், எங்கே இருதயத்திலே மறைவாக நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். விரோதத்தையும் பயையையும் இருதயத்திலே மறைத்து வைத்து வீட்டிலே சண்டை போட்டு பிள்ளைகள் பெற்றாரோடு அல்லது மனைவி புருஷனோடு வந்து இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் இப்படி அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி நீ பிரசங்கம் பண்ண மற்றவர்களுக்கு தெரியாதா உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது வீட்டிலே என்று? அயலால் அவர் உடனே அறிந்து விடுவார் உன் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி. அதனாலே பெருமை பாராட்டாதே. இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக, அதாவது உலக சம்பந்தமானதும், உலகத்தின் ஞானம் ஜென்மஸ்வாவத்துக்குரியது, பேய்ச்சனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. பேய்ச்சனம் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அசுத்தாவிகள், டிமானிக், அசுத்தாவிகள் கிரிய செய்யும் காரியமாயிருக்கிறது. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே எவ்விதமாக ஒரு இறங்குபடியை நாம் அவதானிக்கிறோம் என்பதை பாருங்கள். உள்ளே கசப்பும் வைராக்கியம் விரோதம் இருக்கிறது, வெளியாலே வேறு விதமான ஒரு ஜீவியம், வெளியாலே பெரிய வேதாந்தம் பேசுவது. இப்படியானவர்கள் உலக சம்பந்தமான ஞானத்தை பேசுகிறார்கள். அடுத்தபடியாக எங்கே விழுகிறார்கள்? அது ஜென்மஸ்வாவத்துக்குரிய ஞானமாயிருக்கிறது. சாதாரண உலக ஜனங்களினுடைய சுவாபத்தை, சுவாபத்தில் இருந்து வருகிற காரியங்களைப் போல அடுத்ததாக உடனே அந்த தீய சக்தி பின்னாலே வருகிறது என்ன? அசுத்தாமியா, இஸ் டிமானிக், இட் இஸ் டிமானிக். யாராகுதல் இன்னும் ஒரு சகோதரனை, சகோதரியை அல்லது மனைவி புருஷனை, அது வழக்கமாய் நடக்கும் காரியம், தன்னுடைய சித்தம் செய்யும்படிக்கு, தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படிக்கு ஊக்குவித்தால், வழி நடத்தினால், அதிகாரம் செலுத்தினால், அநேகமாக அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாலே இந்த மந்திரவாதத்தினாவை கிரிகை செய்து கொண்டிருக்கும். அது உலகத்தின் ஞானம், ஜென்மஸ்வாவத்துக்குரியது. இன்றைக்கு பலர் தேவனுடைய சித்தம் அறியாது, தங்களுடைய விருப்பம் நிறைவேற தேவனிடத்திலே ஜபிக்கிறார்கள் ஒரு காரியத்துக்காக. தேவ சித்தம் அவர்களுக்கு தெரியாது. உதாரணமாக திருமண விஷயத்திலே தேவன் எல்லாரையும் திருமணம் முடிக்கும்படிக்கே அழைக்க மாட்டார். அனைவரையும், சிலரை அப்படியாக நீ திருமணமாகாது இருந்து எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அழைப்பார். யார் யாரை அப்படி அழைத்திருக்கிறார் திருமணம் முடிப்பதற்கு, எவரை அவர் அந்த நிலையிலேயே திருமணமாகாத நிலையிலே இருந்து அவருக்கு தொண்டு செய்வனும் அழைச்சிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அவர்கள் சொந்த வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதை அறிந்தால் இன்றைக்கு அநேகம் பேர் பின்வாங்கி போக முடியாது. நான் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு மறுமணியுமே இல்லை, என் வாழ்க்கையிலே அந்த சித்தம் எனக்கு இன்னும் தெரிகிறது இல்லை, அந்த சித்தத்தை அறியாது இவர்கள் சோர்ந்து போகிறார்கள். இது உண்மை. அதனால இப்ப நீங்கள் நினைக்க கூடாது திருமணம் முடிக்கிறது பாவம் என்றோ அல்ல முடிக்காம இருக்கிறது பாவம் இல்லை என்றோ தேவன் சொல்லவில்லை. There are certain people God has specifically called as they are without marriage to serve him. திருமணமாகாத சில செறிவு செய்தவர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் அந்த விதத்தில் ஊழியம் செய்வதற்கு. நான் கேட்கிறேன், அந்த கூட்டத்துக்குள் இனி ஒரு ஆளாகி இருந்தால் உன் ஜபம் பல நாட்களில் கேட்கப்படாமல் இருக்கும். அதை தாண்டி நீ போய் உன் சித்தத்திலே நீ திருமணத்திலே உன்னை தொடுத்துக் கொள்கிற பொழுது உன் வாழ்க்கையின் திட்டம் கசப்பானதாக, சமாதானம் இல்லாததாக, நிம்மதியற்ற ஒரு நிலையாக முடியும். So you should know the will of God. அதனால இன்றைக்கு பலர் இப்படி பல விஷயங்களிலே ஜென்மஸ்வாவச்சை உடையவர்களை போல தங்களது விருப்பங்கள் நிறைவேற ஜபிக்கிறார்கள். உதாரணமாக மற்றவர்களை பார்த்து எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி ஜபம் பண்ணினார்கள் இஸ்ரவேல் ஜனம். ஆனால் அதுவரைக்கும் கர்த்தர் ராஜாவாக இருந்தார் அவர்களுக்கு. இவர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற எல்லாருக்கும் இருக்கிறதானே, ஆகையினாலே கர்த்தர் எங்களுக்கும் அனுமதிப்பார் என்று நினைத்து கர்த்தர் அவர்கள் அந்த வேண்டுதலை செய்தார்கள். வேண்டுதலுக்கு செவி கொடுத்தார், ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்தார்கள், பிரச்சனைகள் வந்தது. சில காரியங்களை இச்சித்து கேட்டார்கள், தேவன் கொடுத்தார், ஆனால் உள்ளச்சிலோ இழைப்பை அனுப்பினார். சோலிஷ் பிரேயர்ஸ். உண்மை சகோதரர்களே, தேவனுக்கு தெரியும் எங்களுக்கு எது நல்லதா இருக்கிறது. சில காரியங்கள் தெளிவாக வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாம் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக மனைவி எல்லா காரியத்திலும் புருஷனுக்கு, சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொன்னாபரணங்கள், இன்னும் மற்ற ஆடம்பரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், அவைகளை விட சாந்த குணமுள்ள ஒரு ஆவி, அதுதான் உனக்கு முதலில் தேவை என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. You see, so these are revealed will of God. அதை நாங்கள் நேரடியாக அவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கலாம். இன்னும் சில வாக்கு தத்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம், உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயம் எவரும் ரட்சிப்படைய நாம் ஜெபிக்கலாம். எந்த ஒரு ராணுவ தலைவனோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ, எந்த ஒரு சகோதரன் சகோதரியோ, எவரும் ரட்சிப்படைய நாம் ஜெபிக்கலாம். அது தேவ சித்தம். ஆனால் ஒரு சகோதரனை பார்த்து அவரை குறித்து சிந்தனை செய்து அவர்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படி இப்படி என்று சொல்லி ஜெபம் பண்ணுவது தப்பான காரியம். ஏன், அவனுடைய சித்தத்துக்கு மாறா இப்பொழுது நீ ஜெபிக்க போகிறாய். அவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறோம், அவன் வேற யாரையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நீ ஜெபிக்கும் பொழுது இந்த ஜென்மஸ்வாவ மனுஷர்களைப் போல சோலிஷ் பிரேயர்ஸ், தேவ சித்தத்தை அறியாது ஜபிக்கும் பொழுது அசுத்தாவிகள் உடனடியாக உன் ஜபத்துக்கு பின்னால் கிரியை செய்து அவனை தாக்க ஆரம்பிக்கும். இது நாம் அறிந்திருக்க வேண்டிய, அவருடைய சித்தப்படி ஜபித்தால் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முதலில் அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We should know his will. Do you understand? அல்லது பழையான காரியத்துக்குள்ள நாம் போய் பூந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். ரெடியிலும் ஒரு காரியத்தை எனக்கு விருப்பமான காரியம் தரையும் 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 தானும் தரமட்டு கேட்டுட்டே என்னுடைய ஜபம் கேட்கப்பட்ட மாதிரி இருக்கும். அது சரியா வந்துட்டு சரியா யோனாட கப்பல் அங்க வந்து நின்ற மாதிரி தான் இருக்கும். யோனாவும் சொல்லி இருக்கலாம், இந்த மாதிரி ஆண்டவரே கப்பல் அனுப்பிட்டாரு, எவ்வளவு அழகா அனுப்பி வச்சிருக்காரு பாரு, கீழுக்கு நல்ல இடம் இருந்து படுக்கிறதுக்கு. Right. But it was not the will of God. Suddenly, his peace is lost. இல்லையா, அங்கே புயல் வருகிறது. Right. அப்ப ஜபம் மிக கவனமாய் நாங்கள் செய்யவும் தேவனுடைய வசனத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை அறிந்து அறியாத காரியங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடப்பதாக. You have to pray. So, இன்றைக்கு இப்படியான ஜபங்களை செய்து தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற இந்த சகோதரனோ சகோதரியோ முற்படும் பொழுது இவர்களுக்கு பின்னாலே இந்த மந்திர வாதச்சி நாவி கிரியை செய்கிறது. இந்த மந்திர வாதச்சி நாவி ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இது குறிப்பாய் இரண்டு இடங்களிலே வேலை செய்கிறது. நாட்டிலே கிரியை செய்யறது உண்மைதான், ஆனால் அது தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும் இரண்டு இடங்களை சொல்கிறேன். ஒன்று வீடு, அடுத்தது சபை. இரண்டு குடும்பங்களுக்கு ஒரு குடும்பம், ஒவ்வொரு இரண்டு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பம் விவாகரத்திலே முடிகிறது. அப்படியானால் அமெரிக்கா தேசத்திலே அந்த மந்திரகார ஆவி மந்திரமானம் எவ்வளவாய் கிரியை செய்கிறது, எவ்வளவாய் அது ஸ்திரப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். For every two families, one ends up in divorce. இப்பொழுது வேதாகமத்தில் இருந்து நாம் சில சம்பவங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் 8 அதிகாரம். இங்கே பிலிப்பு சமாரியாவிலே ஊழியம் செய்கிறார். அந்த சமாரியா என்னும் நாட்டிலே எவ்விதமாக மந்திரவாதம் கிரியை செய்கிறது என்பதை நாம் அவதானிப்போம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். சமயத்தை குறித்தல்ல, இன்னும் ஒருவர்களுடைய மதத்தை குறித்தல்ல, போதனைகளை குறித்தல்ல, யாரை? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இன்றைக்கு எச்சனை பெயருக்கு தெரியும் இந்த ரகசியம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். புதம் தேவை, ஆனால் தேவனுடைய வார்த்தை தேவையில்லை. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். கேட்டு குணமடைந்துகொள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் கொஞ்ச பேரில், அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூட கூப்பிட்டு குள்ளாறு இருக்குதுகள். அசுத்தாவிகள் நடுங்கி இருப்பினம் அங்கே இருக்கிறார்கள். என்ன இது? ஒரு புதினமான ஒரு வழி நடத்துதலாயிருக்கிறது. மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இதை இவனுடைய இந்த ஊழியத்திலே அநேகம் பேரிடத்தில் இந்த அசுத்தாவிகள் வெளியே போனது. அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். மதம் என்னும் கட்டுக்கள், தப்பபிப்பிராயம் என்னும் கட்டுக்கள், உலக வழக்கம் என்னும் கட்டுக்கள், இன்னும் பல நோய்கள் அகன்று போயிட்டு, மிக முக்கியமாக காலோடு சம்பந்தமான நோய்கள் அகன்று போயிட்டு, வாதம், திமிர்வாதம், சப்பானி, நொண்டி, பார்த்தீர்களா? அந்த விதமான நோய்கள் இவருடைய ஊழியத்திலே குணமடைந்தது. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயை வீச்சக்காரனாய் இருந்து, இதோ மந்திரவாதத்தின் ஆவி சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷனுக்கு கூடாக கிரியை செய்து என்ன செய்ததாம், தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஜனங்களினுடைய கவனத்தை இழுப்பதுதான் இந்த மந்திரவாதத்தின் ஆவியினுடைய திட்டம். பாருங்கள், அந்த நாட்டிலே அவனை ஒரு பெரிய மனுஷனாக்கிட்டு அவனு கூட எத்தனையோ குடும்பங்களை கட்டுக்களுக்குள்ளாய் வச்சிருந்தது. தேவனை அறிய முடியாதபடி பிடியிலே இருந்தார்கள். அவனும் அற்புதங்களை செய்தான். சமாரியாவிலே தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். சிறியோர் பெரியோர் என்று சொன்னால் படித்தவர்களும், சில வேளைகளிலே அரசாங்கத்திலே இருக்கும் அமைச்சர்களும் அவனுக்கு செவி கொடுத்திருக்கிறார்கள். அந்த படியான இடங்களை தன்னுடைய தீய சக்தியினால் பிடிப்பதுதான் இந்த மந்திரவாதத்தினுடைய இன்னொரு திட்டம். அரசாங்கத்தின் இடங்களை சில மனுஷர்களை பிடித்து அவர்களுக்கு கூட முழு நாட்டையும் அப்படியே தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருப்பது. அப்படி வச்சிருக்கும் பொழுது வானொலிகளிலே வேதவசனம் அங்கு வராது அல்லது மிக குறைவாகத்தான் வரும். டெலிவிஷன்லே வேதவசனம் வராது, துப்புரவாக அல்லது வரும், சவுண்ட் இல்லாம வரும். அங்கு பிரசங்கியா பிரசங்கம் பண்ணுவார், சவுண்ட் இல்லை. எத்தனை பேர் இதை பார்த்திருக்கிறீர்கள்? பாடல்கள் படிப்பார்கள், சவுண்ட் இல்லை, சத்தம் இல்லை. அதனுடைய ரகசிய வேலைகள். Thank you, Jesus. I appreciate that. Thank you, Lord. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்துகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள். Can you see? It gives him a place, ஒரு இடத்தை அவனு கொடுக்கிறது. ஜனங்கள் அவனை கௌரவிக்கும்படிக்கு அது செய்கிறது, அவனை நம்பும்படிக்கு செய்கிறது. அவன் மாய விச்சைக்காரனாக இருந்தான், அவன் அற்புதங்களை செய்தான். ஆனால் தேவனோ தம்முடைய ஊழியக்காரனை ஆவியிலே நிறைந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டு ராஜ்யங்கள் மோதுகிறது ஒன்றோட ஒன்றே. தேவனுடைய ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், இந்த மந்திரவாதத்தின் ஆவி மோதுகிறது, நேரடியாய் சந்திக்கிறது. The spirit of witchcraft. அடக்கி ஆளும் ஆவி இந்த சீமோனின் மூலமாக அந்த நாட்டை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது. இந்த மனுஷனை ஒரு பெரிய மனுஷனாக இவர்கள் நினைச்சிருந்தார்கள். எத்தனை இடங்களில் இன்றைக்கு இது நடக்கிறது, எத்தனை பேர் மாண்டு போகிறார்கள். ஒருவேளை சில வழி நான் பார்த்துக்கிறேன், அந்த மந்திரவாதி மறித்து போனால் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சிலை எழுப்புகிறார்கள், அவனை வச்சு இனி கும்பிட ஆரம்பிக்கிறார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ எஸ். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து அதோ வருகிறது. அவன் என்னத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான்? ஓ, ஹி பிரீச்ட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினான். ராஜ்யம் அங்கே மறைவாக இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் என்ன பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தட்ஸ் ரைட். வெறும் சும்மா காரியத்தை போய் உளர்றது சிலாக்கள். ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது, யார்? சமாரியாவில் இருந்த அந்த ஜனங்கள். புருஷரும் ஸ்திரிகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இப்பொழுது நடக்க போறதை பார். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்ப நிச்சயமாக இவன் செய்த அற்புதத்துக்கு மேலாக பிலிப்பு செய்திருக்கிறான். Praise God. Hallelujah. See, இந்த மந்திர வித்தக்காரன், இந்த மந்திரக்காரன், இந்த ஊழியக்காரன், எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகன் செய்த அற்புதங்களை பார்த்து பிரமிப்படைந்து தன்னை பிலிப்பு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு ஒரு மந்திரக்காரன் ஒரு சபையில நடக்கிற அற்புதத்தை பார்த்து அவன் பயப்படுகிறானா, தன்னை ஒப்பு வைக்கிறானா? அப்படியான சபைகளில் என்ன நடக்கிறது? யோசிக்க வேண்டிய விஷயம். சபையில் என்ன நடக்கிறது? மதர்ஸ் மீட்டிங், யூத் மீட்டிங், கிராண்ட் ஃபாதர்ஸ் மீட்டிங், வாட் இஸ் தட், ஹாஃப் குவார்ட்டர்லி மீட்டிங், கமிட்டி மீட்டிங், ஆல் தி ட்ரங்கர்ஸ் மீட்டிங், ஆல் தி தாத்தாஸ் மீட்டிங். மந்திரக்காரர்கள் ஆடுவார்களா? அவன் என்ன சொல்லுவான்? நீ மீட்டிங் வச்சுட்டு நான் அற்புதத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். அவன் வேலையை செய்கிறான். பாத்தீங்களா? ஒரு சபை இருந்தது எருசலேமிலே, பிலிப்பு போகிறான் சுவிசேஷகர், அங்கே அவன் போய் பிரசங்கம் பண்ணுகிறான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், ஞான ஸ்நானம் பெற்றார். இப்போது இங்க ரெண்டு பேர் வைக்கணும். என்னத்துக்கு? பரிசுத்தாவியின் நிறைவு கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு அதுக்கு ஆக்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்ப பாருங்க, இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவரும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை மாற்றம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்ட பொழுது இவனும் பார்த்து கொண்டு நிற்கிறான். அந்த இடத்துல இப்ப ஒரு மந்திரம் வந்து பார்ப்பானா? ஒருவன் வேற ஆசைப்படுவானா? எங்கேயாவது நடக்கிறதா? இல்லையான மாடல. ஆனால் இனிமேல் நடக்கும். இனிமேல் பல அற்புதங்கள் நடக்கும். சீமோன் கண்டபொழுது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். சகோதரர்களே, இந்த அற்புதங்கள் அடையாளங்களை ஒரு மந்திரகாரன் கண்டு அவனும் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தான். அவன் வந்து பணம் கொடுக்கிறான், இந்த அதிகாரம் எனக்கு தேவை என்று சொல்லி அவர் கைகளை யார் மேல் வைக்கிறோம் அவர்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று. இன்றைக்கு ஒரு மந்திரகாரன் வந்து 50% கொடுப்பான் அவர் சபையிட்ட, எனக்கு ஒரு வரம் தாங்க. விழுகி ஒரு சபையிடத்திலே போய் இந்தாங்கோ 50 ரூபாய் எனக்கு இந்த குறிப்பா காவல் சாத்தான் போவதில்லை, அதை கலைக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லித்தாங்க. காப்பானா போத சொல்லுவாரு, நான் பிரசந்திக்கிறேன், நீங்கள் வாங்க இப்ப வேண்டாமா, நீங்க போயிட்டு வாங்க பிறகு நாங்கள் உங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்றோமா? சரி, மந்திரவாதன் போய் விடுவான். ஏ, இந்த மந்திரவாத சுனாவி சமாரியா நாட்டை அடக்கியாண்டு கொண்டிருந்தது. இந்த மனுஷனு கூட மந்திரகாரர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், கூடுதலாக பெண்களுக்கூடாக இது கிரிகை செய்து இந்த மந்திரவாத சுனாவி குடும்பத்தை சபையிலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள். குடும்பங்களிலேயும் சபையிலும் இந்த இரண்டு இடம் தான் அது கிரிகை செய்யும் முக்கிய காரியம். ஆனாலும் இந்த மனுஷன் மூலமாக இந்த நாட்டை அடக்கியாண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரிப்பு பிரசங்கம் பண்ணின உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தையும் அங்கே விடுதலை கூட்டம் நடந்தது. அங்கே விடுதலை வந்தது, விடுதலை அங்கே வந்தது. மந்திரவாதத்திலே ஈடுபட்டிருந்தவர்கள் அல்லது ஈடுபடுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் செய்த உடன்படிக்கைகள், கூறிய வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் கேன்சல், உடைக்கவன். வைத்திருந்த பொருட்கள், உபயோகித்த எல்லா விதமான பொருட்கள், தகடுகளோ மந்திரிச்சக்கரைகளோ சுரூபங்களோ அனைத்தையும் அகற்ற வேண்டும். பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள, இதை அறிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. அல்லது பூரண விடுதலை கிடைக்காது, ஏதோ ஒரு இடத்திலே அது கிரிகை செய்யும். 19 நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாமா என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகக்கூடாது. உன் இறுதியின் தேவன் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இவ்விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பணமும் இல்லை. ஆகையால் என்ன சொல்ல போகிறார், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். துர்க்குணத்தை விடு, மனம் திரும்பு, ஜபம் பண்ணு. மனம் திரும்பாமல் இல்லை, இந்த நாட்களில் ஜபத்துக்கு வருகிறோம். பிரதர் ப்ரே, பிரதர் தினகரன் ப்ரே, பிரதர் சோன்சோ ப்ரே ஃபார் மீ. துர்க்குணத்தை விடு, மனம் திரும்பு, தேவனை நோக்கி ஜபம் பண்ணு. ஆரை நோக்கி? ஒரு ஆறு ஜபம் பண்றாய். ஆறு ஒரு செத்த பரிசுத்தவான் இடத்தில் மனம் திரும்பு, மனம் திரும்பாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று மனம் கசந்து அழுதான் ஏசா. ஆனால் ஒரு காரியத்தை விட்டான், மனம் திரும்ப யோசிக்கவில்லை. He wanted the blessing but he didn't want to repent. He cried, why? Because he could not get the blessing. அவன் அழுதது எதற்கு? ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று. தான் செய்த குற்றத்துக்காக அளவில்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. பிரதர் ஏசி போட்டார், இந்த பேரை சொல்லி போட்டார் சபையின் நடுவில் என்று பூக்கம் கொண்டு அழுகிறது. ஒழிய நான் இந்த நிலையிலே இருக்கிறேனே, நான் செய்தது பிழைதானே என்று சொல்லி துக்கப்பட்டு அழுகிறது அல்ல. நீங்க சொல்லி போட்டீங்க, நீ சொன்னது என்ன? அப்படி என்ன? அப்ப எப்படி இவர்கள் பரப்புகிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. முதலில் உன் துர்க்குணத்தை விடு, உன் மூஞ்சச் சனத்தை விடு, உன் பெருமையை விடு, மூர்க்கம் காட்டுவதை விடு, மனம் திரும்பு. அதற்கு பிறகு தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அதுதான் படிப்படியாய் அவர் சொல்லும் காரியம். ஐயோ என்ன அலர முடியாது பிரதர், பயங்கர விடுதலை சேவை உனக்கு. பேதுரு ஜபம் பண்ணினான் அவனுக்கு, அருள் செய். பேதுரு ஜபம் பண்ணவில்லை. இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் நீங்கள் சந்திப்பீர்கள், யாராவது ஜபத்துக்கு போனால் தேவாவியானவரால் அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டால் அந்த ஊழியக்காரன் சகோதர சகோதரி பார்த்து, சிஸ்டர் நான் ஜபிக்க மாட்டேன், நீங்கள் மனம் திரும்ப வரை நீங்கள் போகலாம் என்று யாராவது சொல்ல கேள்விப்பட்டீர்களா? பழைய ஆதிச்சபை அப்படியா இருக்கவில்லை. இப்ப வாரம் போறவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவனே நல்ல பேர் எடுக்க வேணும். அல்ல அம்பு என்ன சொல்லுவார் பாரு, நான் ஜபத்துக்கு போக அவர் ஜெபம் பண்ணாம அவர் தள்ளி விட்டேன், நான் மனந்திருப்பிட்டான். இல்லாத இல்லாத இடத்துல எல்லாம் போய் சொல்லுவான். அந்த முழு எல்லா மெய்ப்பர்களும் அதை நம்புவார்கள், நம்பி தொட்டு ஆரம்பிப்பார்கள். சோ அவன் மனம் திரும்பவும் இல்லை, பெய்தல் ஜெபித்ததாகவும் அங்கே கூறப்படவில்லை. எவ்வளவு காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மந்திரவாத காரியங்களிலே முன்பு ஈடுபட்டிருந்தவர்கள், பிடிபட்டிருந்தவர்கள் சகலவிதமான தொடர்புகளையும் சகலவிதமான காரியங்களையும் அகற்ற வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். ஜபிப்பதற்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்பி சகலத்தையும் அவர்கள் அகற்ற வேண்டும். அவர்களை விட்டு, தங்கள் வீட்டை விட்டு, ஒரு கால் பிசாசின் ராஜ்யத்திலும் மற்ற கால் தேவனுடைய ராஜ்யத்திலும் வைச்சிருக்க முடியாது. விடுதலை கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீ விடலாம், கொட்டாவி விடலாம், அல்லது சச்சி எடுக்கலாம், விடுதலை அடைகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே பூரண விடுதலை இல்லை. ஏன், சில காரியங்கள் நீக்கப்பட வேண்டியதா இருக்கிறது, சில தொடர்புகள், சில சிநேகிதங்கள் அறக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. சில வீடுகளுக்கு நீ போகக்கூடாது அதற்கு பிறகு. சில சிநேகிதங்கள் உடனடியாக உடைக்க வேணும், அல்லது முடியாத காரியம். Because the devil is not going to just go without giving you a fight. நல்ல ஒரு சண்டை ஒன்று தராமல் உனக்கு அது சும்மா தானாக சரியோ ஆய்வுவான் என்று சொல்லி போகிறதில்லை. சோ மனம் திரும்பி நீ தேவனண்டை வேண்டிக்கொள். சொற்குணங்களை விட்டு மனம் திரும்பி தேவனை வேண்டிக்கொள். என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிற அந்த மூன்று காரியம் பார்த்தீர்களா? உன் சொற்குணத்தை விடு, இரண்டாவது மனம் திரும்பி, மூன்றாவது தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இந்த படிப்படியாக செய்வாயா, தேவன் விடுதலை கொடுப்பார். ரைட். அடுத்ததாக அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 6 வசனம் தொடக்கம். 13:6 அப்போஸ்தலர் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த பொழுது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாயவிச்சக்காரனும் கள்ளத்திற்கு தரிசியுமான ஒரு யூதரை கண்டார்கள். இங்கே பவுலும் பர்னபாவும் இந்த பாப்போ பட்டணம் வரைக்கும் வந்து ஊழியம் செய்கிறார்கள். அந்த இடத்திலே பர் இயேசு என்னும் பெயர் கொண்ட ஒரு மாய வீச்சக்காரன், கள்ளத்திற்கு தரிசியமான ஒரு யூதன் இருந்தான். யூதன் அவன் விவகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். இதுவா மந்திரவாதிகள் சாத்தான் யாரோடு இவனை வைத்திருக்கிறான்? அந்த அரசாங்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய அதிபதியோடு வச்சிருக்கிறான். எப்பொழுதும் இந்த மந்திரவாதம், மந்திரவாதத்தினாவை யாரை பிடிக்கிறதோ அவர்கள் மிக நெருங்கிய தொடர்பு அரசாங்கத்தோடு இருக்கத்தக்கதாக பிசாசானவன் செய்கிறான். இப்ப உனக்கு விளங்கும் திமத்தை ஆண்டவர் ஏன் சொன்னது, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எத்தனையோ ராஜாக்கள் பல தேசங்களிலே மந்திரவாதிகள் அல்லது மந்திரகாரிகளினுடைய ஆலோசனையை எடுத்து அவர்கள் நாட்டை நடத்த முற்படுகிறார்கள். சாத்தானின் திட்டம் அதுதான். நான் சொன்னேன் அல்லவா, அரசியல் அதிகாரத்தை எடுத்து நாடு முழுவதையும் தனக்குள்ளாய் கொண்டு வந்து தன்னை வணங்க பண்ணுவது ஜனங்களை, ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். சோ இந்த அதிபதியோடு இந்த மாயவித்தைக்காரன் இருக்கிறான். தயவு செய்து கொஞ்சம் உள்ளம் தெரிந்துக்கள். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பிச்சு அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தார். Now watch this. This government official wanted to hear God's word. You see, பெரிய ஒரு அமைச்சர் என்று வைப்போம் இவனை. இவன் இந்த ஊழியக்காரர்கள் இரண்டு பேர் பவுல் பர்னபா அந்த இடத்துக்கு வந்ததும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு ஆவலாயிருந்தான், ஆசையாயிருந்தானாம். இந்த அரசாங்க இந்த அதிபதி, can you see that? ஆசையாயிருந்தார். மாயவிச்சக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா பாத்தீங்களா, அந்த எலிமான்ற பேரே மாயவிச்சக்காரன்ங்கிறதுதான் இருக்கு. பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். யாரோடே? பவுலோடும் பர்னபாவோடும் இந்த மாயவிச்சக்காரை எதிர்த்து நின்றான். ஏன்? அரசாங்க அதிபதி தேவ வசனத்தை கேட்க விடாதபடிக்கு. சகோதரர்களே, இதிலே பல காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம். மந்திரவாதம் எப்பொழுதும் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்க விடாது தடை பண்ணும். நீ ஒரு பட்டணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு சென்று அல்லது ஒரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரிக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு கூட்ட ஜனத்துக்கோ நற்செய்தியை அறிவிக்க போகும் பொழுது அல்லது அறிவிக்கும் பொழுது